بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة؟ يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش. فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية، وأما من خفت موازينه فأمه هاوية. وما أدراك ما هي؟ نار حامية.
الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أرسلناك بالحق بشيرا ونذيرا ولا تسأل عن أصحاب الجحيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. رواه البخاري. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சொர்க்கமும் அதன் இன்பங்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, சொர்க்கத்தை பற்றிய செய்திகளையும் சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றிய செய்திகளையும் திருமறை குர்ஆன்ல ஏன் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நன்மைகளை அதிகமாக செய்து பாவங்களை குறைத்து செய்த பாவங்களுக்காக அல்லாவிடத்திலே தௌபா செய்து சொர்க்கத்திற்குரியதாக நம்மை மாற்றுவதற்காக இப்படிப்பட்ட சில செய்திகளை குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது நபிகள் நாயகத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல வந்து அல்லாஹ் பதிவு செய்யறான். இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரன் வநதீரா. நபியே, இன்னா அர்சல்னாக, நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பினோம். எப்படி அனுப்பினோம்? பில் ஹக்கி, உண்மையான மார்க்கத்தை கொண்டு உண்மை நாம் மக்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, நீங்க யார் என்று சொன்ன? பஷீரன், ஒன்னாவது மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவர். நற்செய்தி எதை பற்றி? நன்மைகளை நீங்கள் அதிகமாக செய்தால் நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லி சொர்க்கத்தை பற்றிய நற்செய்தி சொல்வதற்காக அல்லாஹ் வந்து நபி அனுப்புனான். இரண்டாவது, பஷீர் மாத்திரம் அல்லாமல் நதியன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபராக உம்மை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதை பற்றி எச்சரிக்கை? நீங்க வந்து பாவங்களை செய்யாதீங்க, பாவங்களை செய்துவிட்டால் நரகத்தில் போட்டு உங்களை அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்று சொல்லி நரகத்தை பற்றிய எச்சரிக்கையும் சொர்க்கத்தை பற்றிய நற்செய்தி சொல்வதற்காக நபியே உம்மை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம வந்து முதல்ல எச்சரிக்கையை பத்தி பாக்கிறதுக்கு முன்னால அந்த நற்செய்தி என்ன என்பதை இந்த உரையில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் என்பது சாதாரண ஒரு உலகம், அழிந்து போகக்கூடிய உலகம், தற்காலிகமான உலகம். நம்முடைய வாழ்க்கை என்பது மறுமைக்காக வாழ வேண்டும். மறுமைக்காக, மறுமையுடைய வெற்றிக்காக நம்முடைய வாழ்க்கைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கு. சில ஹதீஸுகளை பார்க்கலாம். அதாவது ஒரு முக்கியமான சஹாபி அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அப்துல்லாங்கிற சஹாபி ஒரு நாள் அவருடைய வீட்டை வந்து கட்டிக்கிட்டு இருப்பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீதியில பாதையில போவாங்க. அந்த அப்துல்லாங்கிற சஹாபிய பார்த்து கேட்பாங்க, அப்துல்லாவே என்ன பண்ணுகிறாய் என்று கேட்டார்கள். அதுக்கு அந்த சஹாபி பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று பெய்த மழையில் என் வீடு இடிந்து விட்டது, இடிந்து போன அந்த வீட்டை நான் மீண்டும் கட்டுகிறேன் என்று சொல்லி அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவாங்க. சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேள்வி கேட்பாங்க, என் அருமை தோழரே, நீ இம்மையில் தங்குவதற்காக இந்த வீட்டை கட்டுகிறாயே, மறுமையில் தங்க எந்த வீட்டை கட்டினாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க என்ற செய்தியை இமாம் அபூதாவூத் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமைய சகோதரர்களே, இந்த கேள்வி வந்து எனக்கு பொருந்துமா பொருந்தாதா, இந்த கேள்வி உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? இந்த கேள்வி, இம்மையில் தங்க இந்த வீட்டை கட்டுகிறாய், மறுமையில் தங்க எந்த வீட்டை கட்டினாய் என்று கேட்டாங்க. பாருங்க, இந்த கேள்வி வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த சஹாபியை பொறுத்தவரை இவர் வந்து ஒரு சாதாரண சஹாபி இல்ல. அவருடைய கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய அமலாக இருந்தாலும் சரி, கல்வியில் மிகச்சிறந்த சஹாபாக்கில் ஒரு சஹாபி இந்த அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது மாத்திரமல்ல, மார்க்க விஷயத்தில், இபாதத்துகள் விஷயத்தில் ஏனைய சஹாபாக்களோடு போட்டி போட்டு நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய சில சஹாபாக்களை ஒரு முக்கியமான சஹாபி இந்த அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட சஹாபி? மார்க்கத்தை தேடக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு நிறைய தெரியும், அதாவது சஹாபாக்களை பொறுத்தவர ஒரு சஹாபி ஹதீஸுகள் அதிகம் அறிவிச்சாங்க. இந்த சஹாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த ஹதீஸுகள் நீங்க பாத்தீங்களாக்க, ஹதீஸ்ல முக்காவாசி ஹதீஸ போட்டு அறிவிப்பாளர் யாரு? அபு ஹுரைரா என்று சொல்லுகிறோமா இல்லையா? அப்ப நிறைய ஹதீஸுகளை படித்து, நிறைய ஹதீஸுகளை மனப்பாடம் செய்து, நிறைய ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய சஹாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ்ங்கிற சஹாபி எப்படிப்பட்ட சஹாபின்னு சொன்ன, ஹதீஸுகளை மனப்பாடம் செய்கின்ற விஷயத்தில அபூ ஹுரைராவோடு போட்டி போட்ட சஹாபி. வேற எந்த சஹாபியாலும் போட்டி போட முடியாது, வேற எந்த சஹாபியாலும் மனப்பாடம் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுக்கு மாத்திரம் தனியாக விசேஷமாக துவா செஞ்சாங்க. அந்த துவாவுடைய வரக்கத்தின் காரணத்தால் அபூ ஹுரைரா வந்து ஹதீஸுகள் அதிகமாக மனப்பாடம் பண்றாரு. ஏனைய சஹாபாக்கள் போட்டி போட முடியாத ஒரு விஷயத்துல இந்த அப்துல்லாங்கிற சஹாபி ஹதீஸுகளை போட்டி போட்டு மனப்பாடம் பண்றாங்க. மனப்பாடம் செய்தது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு தெரியலா, இந்த அப்துல்லா பின் அம்ர் சஹாபி ஹதீஸுகளை மனப்பாடம் செஞ்சாரே தவிர நிறைய ஹதீஸ் என்ன செய்யல, இவர் வந்து அறிவிக்கல. ஏன் அறிவிக்கவில்லை என்று சொன்னால், நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பிறகு இந்த அப்துல்லாங்கிற சஹாபி மதீனாவிலே தங்கவில்லை, இவர் பலஸ்தீனத்திற்கு சென்று விட்டார். அதாவது மார்க்கத்தை தேடுவதற்காக, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக மக்கள் எல்லாம் பலஸ்தீனத்திற்கு செல்லாமல் இங்கதான் வந்தாங்க, மதீனாவுக்கு தான் வருவாங்க. மதீனா என்பது வந்து இஸ்லாமிய கேந்திரம், இஸ்லாமிய கலாச்சார மையம், இஸ்லாமிய கலாச்சாரம் மதீனா என்ற காரணத்தால முஹத்தித்துகள் கூட்டம் கூட்டமாக மதீனாவுக்கு வருவாங்க. மதீனாவிற்கு வந்து விட்டால் மதீனாவில் யாரை பார்க்க முடியாது? இந்த அப்துல்லாங்கிற சஹாபியை பார்க்க முடியாது. அபூ ஹுரைரா இருந்த காரணத்தால அபூ ஹுரைரா விட்டு ஹதீஸை கேட்டு நிறைய ஹதீஸுகளை வந்து அறிவிக்கிறாங்களே தவிர, இதே மக்கள், இதே முஹத்தித்துகள் பலஸ்தீனத்திற்கு சென்றிருந்தால் யார்கிட்ட கேட்டிருப்பாங்க? இந்த அப்துல்லா விட்டு கேட்டிருப்பாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மார்க்க விஷயத்தில், இல்மு விஷயத்தில் அபூ ஹுரைராவோடு போட்டி போட்ட சஹாபி இந்த அப்துல்லாங்கிற சஹாபி. மட்டுமில்லாம அவருடைய அமல்கள் விஷயத்தில் எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? எப்படி ரமலானில் நோன்பு வைப்பது கட்டாயமான கடமையோ, அதே மாதிரி வேற ஒரு ஹதீஸ் வருது, ஒவ்வொரு மாதத்தின் 3 நாட்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள், ஐயாமுல் பீது என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்கள், பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று ஹதீஸ் வருது. அதை தாண்டி ஒவ்வொரு வாரத்தின் 2 நாட்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள். எந்த 2 நாள்? திங்கக்கிழமை, திங்கக்கிழமை நோன்பு வைங்க, வியாழக்கிழமை நோன்பு வைங்க என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அப்ப ஒரு சஹாபி வந்து கேள்வி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அதை தாண்டி நான் நோன்பு வைக்க விரும்புறேன். எதை தாண்டி? ரமலான்ல 30 நோன்பு வச்சுட்டு, மாசம் மாசம் 3 நோன்பு வச்சுட்டு, வாரத்துக்கு 2 நோன்பு வச்சுட்டு, அதை தாண்டி என்ன செய்யறேன், நான் வந்து நோன்பு வைக்க விரும்புறேன் என்று ஒரு சஹாபி கேட்டார். அதுக்கு ரசூலல்லாஹ் பதில் சொன்னாங்க, அதையும் மீறி நீங்க நோன்பு வைக்கணும்னு சொன்ன தாவூது நபியுடைய நோன்பு நீங்கள் வைக்கலாம். அது என்ன நோன்பு? ஒரு நாள் நோன்பு வைப்பது, ஒரு நாள் விட்டு விடுவது, மறுநாள் நோன்பு வைப்பது, அடுத்த நாள் நோன்பு விடுவது. அப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பது யாருடைய நோன்பாக இருக்கிறது? தாவூது நபியுடைய நோம்பாக இருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்கல. இந்த கேள்வியை கேட்ட சஹாபி யார் தெரியுமா? இந்த அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் என்ற சஹாபி தான் கேள்வி கேட்கிறாரு. ரசூல்லா தாவூது நபியுடைய நோன்பு நீங்க வைங்க என்று சொன்ன உடனே இந்த சஹாபி மரணிக்கும் வரை யாருடைய நோன்பு வைத்தார்? தாவூது நபியுடைய நோன்பை இந்த சஹாபி வைத்தார். அதாவது ஒரு வருஷத்துக்கு 6 மாசம் நோன்பு வைப்பாரு, தொடர்ச்சியாக வைக்காமல். இன்னைக்கு நோன்பு நாளைக்கு விட்டுறது, மறுநாள் நோன்பு மறுநாள் விட்டு விடுவது. இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடிய முக்கியமான சஹாபி இந்த அப்துல்லா என்ற சஹாபி. இப்படிப்பட்ட சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மையில் தங்க இந்த வீட்டை கட்டுகிறாயே, மறுமையில் தங்க எந்த வீட்டை கட்டினான்னு கேட்டாங்கல. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஹதீஸ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம், மிகச்சிறந்த மாதம், புனிதமான மாதம். இந்த புனிதமான மாதத்தில் நாம் சுருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், சுருக்கத்தின் இன்பங்களை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இபாதத்துகளை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இபாதத்துகள் விஷயத்தில் நீங்கள் போட்டி போட வேண்டும். சஹாபாக்கள் போட்டி போட்டாங்களா இல்லையா? எப்படி போட்டி போடுறாங்க? சஹாபாக்கள் வந்து பெரும்பாலும் ஏழை சஹாபாக்கள், குறைவான சஹாபாக்கள், பணக்கார சஹாபாக்கள். அதுல ஏழை சஹாபாக்கள் பணக்கார சஹாபாக்களோடு போட்டி போட்டாங்க. எப்படி போட்டி போடுறாங்க? நம்மளும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க. நம்மளும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஆனால் பணக்கார சஹாபாக்கள் வசதி என்ற காரணத்தால அவங்க வந்து சதக்கா கொடுக்கறாங்க, ஜகாத் கொடுக்கறாங்க. சதக்கா ஜகாத் மூலமாக நம்மளை விட நன்மையில முந்திடுறாங்கல. நமக்கு சதக்கா கொடுக்க முடியலையே, ஜகாத் கொடுக்க முடியலையே, அவர்களுக்கு நிகரான கூலிகளை நன்மைகளை நம்மால் பெற முடியவில்லையே என்ற இந்த எண்ணம், இது சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்களுக்கு கவலையாக மாறுகிறது. கவலையினால ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கோரிக்கை வைப்பாங்க, யா ரசூலுல்லாஹ், பணக்கார சஹாபாக்களுக்கு நிகராக நாங்களும் நன்மையை பெற வேண்டும், அதற்குரிய ஒரு வழியை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று ஏழை சஹாபாக்கள் கோரிக்கை வைக்க, அதுக்கு நபிகள் நாயகம் ஒரு வழியை கட்டுத்து கொடுப்பாங்க. 5 வேளை சலாவுக்கு பிறகு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று 33 முறை தஸ்பீஹ் செய்யுங்கள். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் என்று 34 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்று சொல்லி இந்த தஸ்பீஹை நீங்கள் முடித்து விடுங்கள். முடிச்சிட்டா அல்லாஹ் என்ன செய்வா? பணக்கார சஹாபாக்கள் ஜகாத் சதக்கா மூலமா நன்மையை வாங்குறாங்களே, அந்த கூலியை உங்களுக்கு அல்லாஹ் தந்துடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை சஹாபாக்கள் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஏழை சஹாபாக்கள் இதை அமல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பணக்கார சஹாபாக்கள் பாக்குறாங்க, என்னடா ஏழை சஹாபாக்கள் துளுவைக்கு பிறகு என்னமோ மெதுவா சொல்றாங்களே என்று கேட்டுவிட்டு அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க. நன்மைகளை பொறுத்தவரை நாமும் செய்ய வேண்டும், பிற மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை எட்டி வைக்க வேண்டும், அவர்கள் செய்வதற்கு நாம் காரணமாக மாற வேண்டும். அப்ப ஏழை பணக்கார சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் கேட்டவனை ஏழை சஹாபாக்கள் நடந்த சம்பவத்தை அப்படியே ஓபனா சொல்லிருவாங்க. சொன்ன பணக்கார சஹாபாக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? 5 வேளை துலுகைக்கு பிறகு தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பி ஏழை சஹாபாக்கள் பாக்குறாங்க, அப்ப அவங்க பணக்கார சஹாபாக்கள் தஸ்பீஹ் செஞ்சிடறாங்க, அதுக்கு மேல சதக்கா கொடுக்கறாங்க, அதுக்கு மேல ஜகாத் கொடுத்துறாங்க, மறுபடியும் என்ன செஞ்சிடறாங்க, நன்மையில முந்திட்டாங்களே, நமக்கு நன்மையில வந்து போட்டி போட முடியலையே என்ற ஏழை சஹாபாக்கள் திருப்பி ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதுகளை சொல்லி கேட்பாங்க. சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், பொருளாதாரங்கள் என்பது அல்லாஹ்வுடைய ஃபதுலாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நியமத்தாக, அல்லாஹ்வுடைய அருள் குறையாக இருக்கிறது. யூதீஹி மையஷா, யாருக்கு அவன் நாடுகிறானோ அவருக்கு அதை கொடுக்கிறான் என்று சொல்லி இதுக்கு மேல மாற்று வழி என்னால சொல்ல முடியாது என்று சொன்ன இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு பண்றாங்கல. அப்ப என் அருமை சகோதரர்களே, எப்படி வந்து சஹாபாக்கள் நன்மைகள் விஷயத்துல போட்டி போட்டாங்களோ அதே மாதிரி நம்மள என்ன செய்யணும்? நன்மைகள்ல வந்து போட்டி போடணும். இந்த மாதத்தில் அதிகமாக போட வேண்டும், அதிகமாக போட்டி இந்த மாதத்தில் பெற்ற பாடத்தை, இந்த பயிற்சியை ஏனைய 11 மாதங்களில் நீங்க வந்து அமல் செய்யணும். அப்படி செய்தால் நமக்கு அல்லாஹ் என்ன தருவான்? நிச்சயமா வந்து சொர்க்கத்தை தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளை மறுமையில் சுருக்கத்தில் மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, குலு வஷரபு ஹனியன் பிமா குன்தும் தாமலூன், குலு நீங்கள் உண்ணுங்கள். எங்கே? சொர்க்கத்தில். சொர்க்கத்தில் வழக்குகள் சொல்லுவார்கள், குலு நீங்கள் உண்ணுங்கள், வஷரபு நீங்கள் பருகுங்கள், ஹனியன் நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். எதற்காக? பிமா குன்தும் தாமலூன், உலகத்தில் செய்த நன்மைகளுக்கு பகரமாக, உலகத்தில் செய்த இபாதத்துகளுக்கு பகரமாக நீங்கள் சந்தோஷமாக உண்ணுங்கள், சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள், சொர்க்கத்தை சந்தோஷமாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மலக்குகள் சொல்வதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, சொர்க்கத்துக்குள்ள போகணும், சொர்க்கத்து இன்பங்களை நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் நன்மைகளை அதிகமாக செய்யணும், பாவங்களை குறைக்கணும், பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாம சொர்க்கத்து இன்பங்களை பற்றி நாம் சொல்வதாக இருந்தால், எனக்கு முன்னால் அந்த அறிமுக உரையில சுல்தான் சொன்னார் அழகான ஒரு ஹதீஸ், நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நல்ல அடியார்களுக்காக, சாலிஹான அடியார்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தை பொறுத்தவரை மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் சொர்க்கத்தை பார்த்தது இல்லை, வலா உதுனுன் சமியத், எந்த காதுகளும் சொர்க்கத்தை கேட்டது இல்லை. கண்கள் பார்க்காத சொர்க்கம் அல்ல, காதுகள் கேட்காத சொர்க்கம் அல்ல, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனித இதயமும் அந்த சொர்க்கத்தை பற்றிய கற்பனை கூட செய்ய முடியாது, கற்பனைக்கு அடங்காத, கற்பனைகளுக்கு எட்டாத எண்ணற்ற நியமத்துகளை, அருள் குடைகளை சொர்க்கத்தில் உங்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என நபிகள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப சொர்க்கத்து இன்பங்களை முழுமையாக சொல்ல முடியாது. இருந்தாலே குர்ஆன்ல வந்து சில விஷயங்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான், அடையாளம் காட்டுறானே, அந்த சில நியமத்துகளை நான் சுருக்கமா சொல்லி காட்டுறேன். முதல் நியமத்தை என்ன சொன்ன, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலே அவன் சாதாரண மக்களை விட எதில் அதிகமா இருப்பான் சொன்ன, அவனுடைய சாப்பாடு வந்து விசேஷமா இருக்கு, பணக்காரனுடைய சாப்பாடு. அது கூட இன்னைக்கு இல்ல, பணக்காரனுக்கு சேர்த்து அல்ல நோயை கொடுத்துருவான், அவனுக்கு வந்து பிபி, அவனுக்கு சுகரு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு பணக்காரன் சாப்பிட முடியாது. ஒரு பேச்சுக்கு நோயை கொடுக்காம ஹயாத்தா நல்லா வச்சிருந்தாலே அவன் வந்து சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் விசேஷமா சாப்பிடலாம். அதே மாதிரி ஆடை விஷயத்தில் நம்மளை விட நல்ல ஆடை என்ன செய்வான், நம்ம வந்து ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு சட்டை வாங்கினமாக்க அவன் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கலாம், இதான் செய்ய முடியும். அதே மாதிரி நம்ம வீடு வந்து ஒரு 10 லட்சம் சொன்னா அவன் வீடு வந்து ஒரு 2 கோடிக்கு பேரு. அப்ப என்ன செய்யலாம், அதிகப்படியா அவனால என்னதான் செய்ய முடியும் சொன்ன, கொஞ்சம் விசேஷமா சாப்பிடுவான், கொஞ்சம் விசேஷமா துணிமணி உளுத்துவான், கொஞ்சம் விசேஷமா வந்து வீட்டில இருந்துக்கிறவன், அவருடைய வாகனத்துக்கு இருக்கு பாருங்க, அந்த வாகனம் காடுகள் கொஞ்சம் விசேஷமா இருந்துக்கிறேன், இதான் இருக்குமே தவிர இதை தாண்டி வேணா ஒண்ணு பெருசா செஞ்சிட முடியாது. பணக்காரனுக்கு நோய் வராது, பணக்கார ஓத்தா போக மாட்டான், பணக்கார கவலைப்பட மாட்டான் என்றெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுமா? பணக்காரனுக்கு தான் கவலை அதிகமா இருக்கு, பணக்காரனுக்கு தான் நோய் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பணக்காரர்கள் லேட்டா தான் போவாங்க, ஏழைகள் சென்று விட்ட பிறகு, மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் சென்று விட்ட பிறகு, 50,000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் யார் போக முடியும், பணக்கார நல்லவர்கள் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் என்று ஹதீஸ் இருக்குது. அப்ப சொர்க்கத்தை பொறுத்தவரை பணக்கார சாப்பிடக்கூடிய சாப்பாடுக்கு பாருங்க, இந்த உலகத்தில் சாப்பிடுறானே, சொர்க்கத்தில் அவங்க எப்படி சாப்பிடுறாங்க சொன்ன, நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க எதையெல்லாம் விரும்புறாங்களோ குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லஹும்மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத், அவர்கள் எதையெல்லாம் விரும்புறாங்களோ, எதையெல்லாம் ஆசைப்படுறாங்களோ எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது கனி வகைகள், உணவு வகைகள், அவங்க கேட்கறது ஆசைப்படுறத சொர்க்கத்தில் கொடுக்கப்படும். அந்த உணவுகளை அவர்கள் உண்ணுவார்கள். உண்டா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்து உணவுகளை எவ்வளவு உண்ணுவாங்களா தெரியுமா? இந்த உலகத்தில் 100 பேர் உண்ணக்கூடிய ஒரு அளவை ஒரு சொர்க்கவாசி சொர்க்கத்தில் உண்ணுவார். உதாரணமா ஒரு சாதாரண புரோட்டா வச்சுக்கிறீங்க, இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு ஒரு 2 புரோட்டா ஒரு ஆள் சாப்பிடறான்னு சொன்ன, அதே மனுஷன் சொர்க்கத்துக்கு போயிட்டா எவ்வளவு சாப்பிடுவான், அதே சைஸ் புரோட்டாவான்னு சொன்னா 200 சாப்பிடுவான். அவன் 100 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொர்க்கவாசி என்ன செய்வான், அந்த அளவுக்கு அதிகமா சாப்பிடுவான், வகை வகையா சாப்பிடுவான், சுவை சுவையா சாப்பிடுவான். அதை தாண்டி அளவு இருக்கு பாருங்க, நூறு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சொர்க்கவாசி வந்து அதிகமா சாப்பிடுவான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னா ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த அளவுக்கு சாப்பிட்டா அவருக்கு தொந்தியா போயிடாதா? சாதாரண கொஞ்சமா சாப்பிட்டாலே சில பேருக்கு நம்மள மாதிரி விதிவிலக்கா இருக்கல, நிறைய பேருக்கு தொந்தியா போயிருது. ஊர்ல வந்து ஒல்லியா இருப்பாங்க, பெருசு அளவுக்கு தொந்தி இருக்காது. குவைத்துக்கு வந்து விட்டால், சவுதிக்கு வந்து விட்டால் உடம்பு ஏறுது. உடம்பு ஏறுதோ இல்லையோ வயிறு என்ன செஞ்சிருது? ஏறி போயிருது. அப்ப ரசூல்லா இந்த செய்தியை சொன்ன உடனே ஒரு சஹாபி, ஜாபிர்ங்கிற சஹாபி கேட்பாரு, யார் ரசூலல்ல, நூறு பேர் சாப்பிடுற அளவுக்கு ஒரு சொர்க்கவாசி சாப்பிட்டு விட்டால் அவனுக்கு தொந்தி ஏற்படாதா, தொந்தியில் கஷ்டப்பட மாட்டானா என்று ஒரு சஹாபி கேள்வி கேட்பாரு. அதுக்கு ரசூல்லா சொல்லுவாங்க, லாஹு பத்தானும், அவனுக்கு தொந்தி ஏற்படாது, ஏற்படாத அளவுக்கு அவனை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் என்று சொன்னார்கள். அப்புறம் அதே சஹாபி கேட்பாரு, யார் ரசூலல்லா, அந்த அளவுக்கு அவன் சாப்பிட்டா சொர்க்கத்துல ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போக மாட்டாங்க, மலஜல வந்து கழிக்க மாட்டாங்க. அப்ப சொர்க்கவாசிகள் வந்து மலஜல கழிக்க மாட்டாங்கல, அது எப்படி ஜீரணமா ஆகும்? இன்னைக்கு சாப்பிட்டது பிறகு சாப்பிடணுமே, இந்த அளவுக்கு சாப்பாடுடைய அந்த அளவு அதிகமா போயிருச்சு, மலஜலம் கழிக்க மாட்டான் என்று சொன்னால் எப்படி ஜீரணமாகே என்று ஒரு சஹாபி கேள்வி கேட்பாரு. அதுக்கு ரசூல்லா சொல்லுவாங்க, அவனுக்கு ஜீரணமாகே, எப்படி ஆக, அவன் உண்டு விட்ட பிறகு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சின்ன ஒரு வேர்வை வைக்க, அந்த வேர்வை கூட கஸ்தூரியாக கவனும், கஸ்தூரி வாடகை தரக்கூடிய ஒரு வேர்வை வைக்க, வேத்து விட்டால் அவனுடைய பாதி சாப்பாடு ஜீரணமாகிற. அப்புறம் என்ன ஆகும்னு சொன்ன, சாப்பிட்டா ஏப்ப வருது பாருங்க, இப்படி ஒரு ஏப்ப வரு, ஏப்பத்தின் மூலமாக மீதி ஜீரணமாகிறேன். அப்ப சாப்பிட்டு அவ்வளவு சாப்பாடுக்கு ஒரு ஏப்ப கொஞ்ச வேர்வை, இதன் மூலமாக அல்ல என்ன செய்ய வச்சிடறான், அதை ஜீரணிக்க வச்சிடறான் என்று ஹதீஸ் வருது. அப்ப சொர்க்கவாசியை பொறுத்தவரை அவன் விரும்பிய உணவை உண்ணுவான், உண்ணக்கூடிய அளவு உணவு எவ்வளவு, நூறு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு உணவை சொர்க்கவாசி உண்ணுவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கோடி கோடியாக அல்லாஹ் கொடுத்திருந்தாலே தங்க தட்டில் உட்கார்ந்து சாப்பிட முடியாது, அதே மாதிரி தங்க டம்ளர் அதுல தண்ணி குடிக்க மாட்டாங்க, யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் சொர்க்கவாசிகளை பொறுத்தவரை, அதாவது லஹும் ஃபி துன்யா வலகும் ஃபில் ஆகிரா, நீங்கள் வறுமையில் நீங்கள் உண்ணக்கூடிய அந்த உணவு தட்டு இருக்கிறதே, உணவு தட்டு தங்க தட்டாக இருக்கும். உணவு தட்டு மாத்திரமல்ல, நீங்கள் அருந்தக்கூடிய அந்த கூரை இருக்கிறதே, கூரை எதுவாக இருக்கு, அதுவும் தங்கமா இருக்கு என்று ஹதீஸ் வருது. அது மட்டும் இல்லாம சொர்க்கவாசியுடைய அந்த ஆடையை பொறுத்தவரை, ஆடை எப்படி இருக்குமா, இந்த உலகத்தில் தான் ஆண்கள் பட்டாடை அணியக்கூடாது, பெண்களுக்கு மட்டும் சொந்த. ஆனால் சொர்க்கவாசிகளை பொறுத்தவரை திருமறை குர்ஆன்ல சூரத்து துஹான் என்று சொல்லக்கூடிய 44வது அத்தியாயத்தின் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மின் சுந்துசின் வைஸ்தபரக், சொர்க்கவாசிகள் அணிந்திருப்பார்கள், எதை அணிவார்கள், மின் சுந்துசின் வைஸ்தபரக்கின், விலை உயர்ந்த பட்டாடைகளை சொர்க்கவாசிகள் வந்து அணிவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப ஆடைகள் விஷயத்தில் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஆடைகளை, ரொம்ப கண்ணியமான பட்டு துணிகளை சொர்க்கவாசிகள் வந்து அணிவாங்க என்று ஹதீஸ் வருது. அதே மாதிரி அதாவது சொர்க்கவாசிகள் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குமா அப்படின்னு சொன்ன, இன்னைக்கு நம்ம இந்த குவைத்ல பாக்குறோம், பயங்கரமான வெயில், சூடு வந்து அப்படி சுட்டடிக்குது, ஃபேன் உங்களுக்கு பத்தாது, எது தேவைப்படுது, ஏசி தேவைப்படுது. ஆனால் அதே மாதிரி இந்த குளிர்கால வெயில் காலத்துல வெயில் ஜாஸ்தி, குளிர்காலத்துல என்ன செய்ய, குளிரும் ஜாஸ்தியா இருக்கு. ஆனால் சொர்க்கவாசியை பொறுத்தவரை, சொர்க்கத்தை பொறுத்தவரை சூரத்து தஹ்ருங்கிற சூரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்சன் வலா ஜம்ஹரிரா, சொர்க்கவாசிகள் அவர்களுக்குரிய அந்த ஆசனத்திலே, சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், ஒருவரை ஒருவர் பார்ப்பது போன்று ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த சூழ்நிலை எப்ப இருக்குமா அப்படின்னு சொன்ன, லா யரவுன ஃபீஹா ஷம்சன், சொர்க்கத்தில் நீங்கள் சூரியனை, கடுமையான வெயிலை சொர்க்கத்தில் அனுபவிக்க முடியாது, வெயில் சுற்றிக்குது பாருங்க, இதே மாதிரி சொர்க்கத்தில் இருக்காது. அதே மாதிரி வலா ஜம்ஹரியன், கடுமையான குளிரும் என்ன செய்யாது, சுருக்கத்தில் இருக்காது. அப்ப வெயிலும் அதிகமா இல்லாம, குளிரும் அதிகமா இல்லாம, ஒரு மிதமான ஒரு போக்கு வந்து சுருக்கத்தில் இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம நல்லவர்கள் முத்தகீன்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே சொர்க்க வாசலுக்கு வர்றாங்களே அந்த சமயத்தில் மலக்குகள் வந்து இறங்கி வருவாங்க. மலக்குகள் இறங்கி வந்து சலாம் சொல்லி என்ன செய்வாங்க, அவரை அழைத்து கொண்டு சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. திருமறை குர்ஆன்ல சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 73வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வசீக அல்லதீன தக்கவ ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஜுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அபுவாபுஹா وقال لهم خزنتها سلام عليكم طيبتم فادخلوها خالدين. நல்லவர்கள் முத்தகீன்கள் சொர்க்கத்தை நோக்கி செல்லும் போது ஹத்தா இதா ஜாஊஹா சொர்க்கத்தை அவர்கள் அடைந்து விட்டால் ஃபுதிஹத் அபுவாபுஹா அவர்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும். கதவுகள் திறக்கப்படுவது மாத்திரமல்ல, மலக்குகள் அங்கிருந்து வெளியே வருவார்கள். வெளியே வந்து சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்லி சலாம் சொல்லி மலக்குகள் வந்து அவரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பாக்கியங்கள், பெரிய ஒரு இன்பங்கள். அது மட்டுமில்லாம சொர்க்கத்து இன்பங்களை பற்றி சில ஹதீஸுகளை நீங்க பார்க்கலாம். சொர்க்கவாசி சொர்க்கத்துக்குள்ள போறாங்க பாருங்க, அவங்க இதே மாதிரியா இருப்பாங்க. உதாரணமா நீங்க அலி அக்பருக்கு வந்து ஒரு உருவம் வச்சிருப்பீங்க, இவர் வந்து அலி அக்பரு, இவர் வந்து சுல்தான், இவர் வந்து அப்துல்லா, இவர் வந்து அப்துல் ரஹ்மான் என்று ஒரு தோற்றம் இருக்கு பாருங்க. இந்த தோற்றத்தில் இந்த அழகில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொர்க்கத்துக்கு போக மாட்டோம். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த உருவம் சொர்க்கவாசிகளுக்கு இருக்காது. உருவத்தில நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவானா, சொர்க்கத்துக்கு வந்து யாரு ஃபர்ஸ்டா போறாங்களோ அவங்களுடைய முகம் எல்லாம் எப்படிப்பட்ட முகமா இருக்கும்னு சொன்ன, அலா சூரத்தில் கமரி லைலத்தில் பதர், 14வது அந்த இரவுல, அதாவது பௌர்ணமி எப்படி பளிச்சென்று பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி அவங்களுடைய அந்த முகத்தை பளிச்சென்று அழகா பிரகாசமாக்கி வச்சிருப்பான். இது முதல்ல போறவங்க, அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்குள்ள போறாங்களே அவர்களை பொறுத்தவரை, சும்மல்லதீன எலூனஹும் அலா அஷத்தி கௌகம், கௌகபை நட்சத்திரத்தை விட நட்சத்திரம் எப்படி மின்னுகிறதோ அதே போன்று மின்னக்கூடிய மக்களாக அதுக்கு பிறகு போகக்கூடிய மக்கள் எல்லாம் அழகா ஜொலிச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. அது மட்டுமில்ல, லா யபூலூன வலாயத்த கௌவத்தூன, சொர்க்கவாசிகள் ஒன்னுக்கு போக மாட்டாங்க, சொர்க்கவாசிகள் ரெண்டுக்கு போக மாட்டாங்க. மட்டுமில்லாம சொர்க்கவாசிகள் வந்து எச்சி துப்ப மாட்டாங்க. சொர்க்கவாசிகளுக்கு மூக்கிலேந்து என்ன செய்யாது, மூக்கிலேந்து நீரு, மூக்கிலேந்து சளி, இதுகெல்லாம் வராது. அப்ப ஒன்னுக்கு ரெண்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க எச்சி துப்ப மாட்டாங்க, அவங்களுக்கு சளி வராது. அது மட்டும் இல்லாம சொர்க்கவாசிகளை வந்து தலைய சீவுவாங்க, தலைய முடி என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் முடிய அழகா கொடுத்துருப்ப அந்த முடியை வாரி கொள்வார்கள், சீப்புகளை வச்சிருப்பாங்க. சீப்புகள் எதுவால இருக்குமா அப்படின்னு சொன்னா, அம்சாத்துகும் அஸ்ஸஹப், அவர்கள் சீவக்கூடிய அந்த சீப்புகள் எல்லாம் தங்க சீப்புகளாக இருக்கும். இந்த உலகத்தில் தங்க சீப்புகளை வச்சு நீங்க தலைய சீவலாமா, அது மார்க்கத்தில் வந்து ஹராம. ஆனால் நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகளை பொறுத்தவரை அவர்கள் அவங்க சீவக்கூடிய சீப்பு எதுவா இருக்கு, அம்ஷாத்துகும் அஸ்ஸஹப், அந்த சீப்புகளே தங்கமாக இருக்கும். அது மாத்திரம் அல்ல, வரஷஹுஹும் அல்மிஸ்க், அவர்களுக்கு வேர்க்கக்கூடிய அந்த வேர்வை கஸ்தூரியாக கமலும். நம்மளுடைய வேர்வை இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி நாட்டு அடிக்கு, ஆனால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் சொர்க்கவாசியுடைய வேர்வை என்ன செய்யும், நாற்றமடிக்காமல் கஸ்தூரியாக கமலே. அது மட்டுமில்லாம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நமக்கு மத்தியில வந்து ஒற்றுமை இல்லாம இவனுக்கு ஒரு கருத்து அவனுக்கு ஒரு கருத்து இருக்குதா இல்லையா, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள் இன்றைக்கு உலகளாவிய அளவுக்கு பார்க்கிறோம். ஆனால் எவன் இந்த உலகத்தில இது மாதிரி போட்டி பொறாம கருத்து வேறுபாடு உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு நாக்க ஒன்னு பேசுவான், அப்ப கல்வியில் உள்ளதை நாவிலே பேசாமல் கல்வியில் உள்ளதை மறைத்துக் கொண்டு நாவுகளில் பேசுகிறானே, அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான். சொர்க்கவாசிக்கு சொர்க்கத்துக்கு யாரு போவானா அப்படின்னு சொன்ன, யாரு கல்புல உள்ளத நாவுல பேசுறானோ, ஓப்பனா இந்த உலகத்தில் வாழ்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு போவான். சொர்க்கத்துக்கு அவனுக்கு போவது மாத்திரமல்ல, சொர்க்கவாசிகளுடைய எல்லாருடைய கல்புகளும் எப்ப இருக்கும் சொன்ன, குலூபுகும் கல்புன் வாஹிதுன், எல்லோருடைய கல்புகளும் ஒரே ஒரு கல்வை போன்றுதான் இருக்கும். நான் என்னத்தை யோசிக்கிறேனோ அதான் நீங்க யோசிப்பீங்க, நீங்க யோசிக்கிறத இவர் யோசிப்பாரு, இவர் யோசிப்பதை அவர் யோசிப்பாரு. அவர் சொர்க்கத்திற்கு போய்விட்டால் நான் ஒன்றை யோசிப்பது இவர் இல்ல இல்ல தப்புங்குவாரு, அவர் அதை தப்புங்கிறது. இதெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் மறுமையிலே சொர்க்கத்திற்கு போய்விட்டால் என்ன இருக்காது, நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடே இருக்காது. குலூபுகும் கல்பும் வாஹிதும், எல்லோருடைய கல்பும் ஒரே ஒரு கல்பை போன்றுதான் இருக்கு என்று ஹதீஸ். அது மட்டும் இல்லாம கல்புகள் மட்டும் ஒண்ணு இல்லையா, அந்த சூரா இருக்கு பாருங்க, அந்த முகம், அந்த முகமும் எப்ப இருக்குன்னு சொன்ன, ஒரே ஒரு நபரின் முகத்தை போன்று உங்கள் எல்லோருடைய முகமும் இருக்கும். யாருடைய முகத்தை போன்று அல்லாஹ் மாற்றுவான், அலா சூரத்தி அபீஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை ஆதம் இருக்கிறாரே அவருடைய முகத்தை போன்று நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உங்களுடைய முகத்தை அல்லாஹ் மாற்றி விடுவான். அப்ப நம்ம எல்லாருடைய முகமும் யாருடைய முகமா இருக்கு, நம்ம எல்லாருக்கும் வாப்பா யாரு, இந்த உலகத்துல வேற வேற வாப்பா இருந்தாலே நம்மளுடைய உண்மையான ஆரம்ப ஆதி மனுஷன் யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்ன, எல்லோருடைய உருவத்தை மாற்றி எல்லோருடைய முகத்தை அலா ரஜுலின் வாஹிதின் அலா சூரத்தி அபீஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை ஆதம் இருந்தாரே அவருடைய முகத்தை போன்று உங்களுடைய முகத்தை அல்லாஹ் ஆக்கி விடுவான். முகத்தை மாத்திரம் அல்ல, சித்தூன திரான் ஃபி ஸமாயி, உங்களுடைய தந்தை ஆதம் வானத்தை முட்டும் அளவுக்கு 60 மூலம் உயரமாக இருந்தாரே, அதே மாதிரி உங்களையும் 60 மூலம் உயரமாக மாத்தி வருவான். இன்னைக்கு நம்ம 5 அடி 5.5 அடி 6 அடி மறுமையில சொர்க்கத்துக்கு போறமே, இதே மாதிரி 5 அடியா சொர்க்கத்துக்கு போவோம், 6 அடியா போவோமா, போக மாட்டோம். நம்முடைய வாப்பா எப்படி 60 மூலமா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு உயரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். உயரத்தை அல்லாஹ் அதிகரித்து முகத்தை மாற்றி அழகான ஒரு தோற்றத்தில் உங்களுக்கு அல்லாஹ் சுருக்கத்தை தருவான், உங்களை சுருக்கத்திலே அல்லாஹ் அனுப்புவான் என்று ஹதீஸ் இருக்கிறதே. அப்ப இது வந்து இது பெரிய ஒரு பாக்கியமா, பாக்கியம் இல்லையா? அது மட்டும் இல்லாம சுருக்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான பாக்கியம், ஒரு மிகச்சிறந்த பாக்கியம் எது என்று சொன்னால், சொர்க்கவாசி வரவைக்கவே மாட்டார். இந்த உலகத்துல மூத்த விரும்பக்கூடிய யாராச்சும் ஒரு ஆள் உண்டா, நான் வந்து மூத்த விரும்புறேன், உங்க நீங்க மூத்த யார் ஆசைப்படுறீங்க, யாருக்குமே ஆசை இருக்காது. 100 வயசு தாத்தாவை கொண்டு போய் கேட்டாலே, நான் வந்து இன்னொரு 5 வருஷம் வாழனே, இன்னொரு 10 வருஷம் வாழனே என்று ஆசைப்படுவான். மூத்த வந்து யாருமே ஆயிஷானாகியே சொல்றாங்க, மூத்தை நினைத்து பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. மூத்துக்கு பயப்பட்டது யாரா, அன்னை ஆயிஷாவே பயந்தாங்கன்னு சொன்ன, நானே எல்லாம் ஒண்ணுமே அன்னைக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப சுருக்கத்துல வந்து நீங்க மூத்தா போக மாட்டீங்க. அதை பத்தி எப்படி ஹதீஸ் வர, இமாம் புகாரியே தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க, நாளை மறுமையில நல்லவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கத்தை கொடுத்து விட்ட பிறகு, பாவிகளை நரகத்தில் தள்ளிவிட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்வானா அப்படின்னு சொன்ன, மூத்து இருக்கு பாருங்க, மூத்து வந்து அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பினம் இல்லையா, அல்லதீ கலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, அவன் தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான். படைச்சவையாரே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவன் தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான். எதற்காக, லியபுலுவக்கும், உங்களை சோதித்து பார்ப்பதற்காக, உங்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக, ஐயுக்கும் அஹ்சன் அமலா, அமல்களில் மிகச்சிறந்தவங்க யாருன்னு சோதிக்கதான் படைச்சேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்ட பிறகு, நரகத்துக்கு மக்களுக்கு அனுப்பிட்ட பிறகு மூத்த என்ன செய்வான் அப்படின்னு சொன்ன, ஆட்டு வடிவத்திலே உருமாற்றுவான். மூத்த அல்லாஹ் வளைச்சானே, அதுக்கு அல்லாஹ் என்ன உருவத்தை கொடுத்துருவான், ஒரு ஆடு மாதிரி அல்லாஹ் ஆக்கிடுவான். புகாரியுடைய ரிவாயத்து, ஆடு மாதிரி அல்லாஹ் ஆக்கிடுவான், ஆடு மாதிரி அல்லாஹ் ஆக்கி ஒரு மலக்கு கையில பிடிச்சு கொடுத்து, இந்த ஆட்டை வந்து சொர்க்கவாசிகளுக்கு காட்டுங்க, இந்த ஆட்டை நரகவாசிகளுக்கு காட்டுங்க என்று அல்லாஹ் சொல்லிடுவான். அந்த மலக்கு ஆட்டை கூட்டிட்டு வருவாரு, அது நெசமான ஆடா, அது என்னது, அதான் பயங்கரமான மூத்து, பயங்கரமானது. அப்ப மூத்த ஆட்டு வடிவத்தில் மாத்தி அல்லாஹ் கொடுத்த உடனே அவர் ஒரு ஆட்டை போன்று அழைத்துக் கொண்டு வருவார், வந்து சொர்க்கவாசிகளை பார்த்து கூப்பிடுவாரு, யா அஸ்ஹாபல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார். சொர்க்கவாசிகள் பதில் சொல்லுவாங்க, சொன்ன உடனே ஆட்டை காட்டி கேட்பாரு மலக்கு, இது என்ன என்று தெரிகிறதா என்று கேட்பார். அவங்க சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, இது என்னன்னு எங்களுக்கு தெரியுது, இது என்ன இல்ல, இது வந்து சாதாரண ஆடு இல்ல, இதுதான் மௌத்து, இந்த மௌத்தை அனுபவித்துத்தான் நாங்கள் சொர்க்கத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொர்க்கவாசிகள் பதில் சொல்வார்கள். நரகவாசிகள் அந்த மலக்கு பார்ப்பாங்க, அசஹாபன் நார் என்று அழைப்பார்கள். அதுக்கு அவர்களும் பதில் சொல்வார்கள், அவங்கள்ட்ட இதே கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவங்களும் சொல்லுவாங்களா, இது வந்து சாதாரண ஆடு இல்ல, இதுதான் மரணம், இந்த மரணத்தை நாங்கள் அனுபவித்துத்தான் நரகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று நரகவாசிகள் வந்து பதில் சொல்லுவாங்க. ரெண்டு சாராரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அல் மலக்கு என்ன செய்வாங்க சொன்ன, மலக்கு மலக்கு அந்த ஆட்டை என்ன செய்வார், அந்த ஆட்டை அறுப்பார். அது நெசமான ஆடாதே, அது என்னதே, மௌத்து. அந்த மௌத்து என்று அந்த ஆட்டை சொர்க்கவாசி நரகவாசிகள் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த மலக்கு ஆட்டை அறுப்பார். ஆட்டு அறுத்த உடனே ஆடு செத்து போயிடும். அப்ப அந்த மலக்கு சொல்லுவாரா, சொர்க்கவாசிகளே நரகவாசிகளே, அல்லாஹ் மௌத்தை மௌத்தாக்கி விட்டான், அல்லாஹ் மரணத்தை மரணிக்க செய்து விட்டான். நீங்கள் சொர்க்கவாசிகள் இனிமே மரணிக்கவே மாட்டீங்க, நரகவாசிகளும் மௌத்தா போக மாட்டீங்க, இனிமே மௌத்தே கிடையாது என்ற ஒரு அறிவிப்பை ஒரு மலக்கு மறுமையிலே செய்வார். செஞ்ச உடனே இதை கேட்ட சொர்க்கவாசிகள் வந்து இன்னும் சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷமான செய்தியா இல்லையா, இன்னைக்கு உங்களுக்கு மௌத்து இல்லைன்னு சொன்னா அதை விட பெரிய ஒரு பாக்கியமே கிடையாது. இதை கேட்ட சொர்க்கவாசிகள் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் நரகவாசிகளை பொறுத்தவரை அவங்க வந்து இன்னும் கவலைப்படுவாங்க, இன்னும் துக்கப்படுவாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி தன்னுடைய கிதாபில் பதிவு பண்றாங்கல்ல. அவ மௌத்து இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது சொர்க்க வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொர்க்கத்து இன்பங்கள்ல நான் பெரிய இன்பங்களை சொல்லுவதை விட சாதாரண இன்பத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். எந்த இன்பம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தரதா இருக்காது. யாரு யாரு நன்மைகள் அதிகமா செஞ்சாங்களோ, நபிமார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி, சித்தீக்கீன்கள் அதுக்கு தகுந்த மாதிரி, சுஹதாக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி, அவரவர் செய்த நன்மைக்கு தகுந்தார் போலதான் சொர்க்கத்தில் பதவிகளை அந்தஸ்துகளை தரஜாக்களை அல்லாஹ் கொடுப்பான். இதுல சொர்க்கத்துடைய அந்த கடைசி தரஜா இருக்கு பாருங்க, அந்த தரஜா என்னவா அப்படின்னு சொன்னா, மறுமையில வந்து முஸ்லிமா இந்த உலகத்தில் இருந்திருப்பான், நிறைய பாவத்தை செஞ்சிருப்பான், பாவத்தை நிறைய செஞ்சனால மறுமையில நரகத்தில் அல்லாஹ் தள்ளிடுவான். பெரிய ஒரு கூட்டு நரகத்துக்கு போவேன், நரகத்துல போட்டு வேக வச்சு வேக வச்சு வேக வச்சு அவருடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவனை தண்டிச்சிட்ட பிறகு இந்த உலகத்துல கலிமா சொன்னானா இல்லையா, ஈமான் கொண்டானா இல்லையா, அப்ப கலிமா சொன்ன காரணத்தால் அவன் ஈமான் கொண்ட காரணத்தால் அவன் என்ன செய்வானா, கொஞ்சம் கொஞ்சமாக நரகத்துல தள்ளி அவனை எரிச்சு அதாபு கொடுத்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை செய்து அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான். படிப்படி அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். அப்படி அனுப்பி வைக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு சீல வச்சு தான் அனுப்பிடுவான். யாரு டைரக்டா வந்துட்டாங்களோ அவங்களுடைய முகம் ஒரு மாதிரி இருக்கு, இது வந்து இன்டைரக்டா வர்றது, அங்க போயிட்டு இங்க வர்றது, அவங்கள பார்த்தவனையும் புரிஞ்சுக்கலாம் மேற்படியா அங்கேருந்து வந்தவன், இது டைரக்ட் பார்ட்டி இல்ல என்று தெரியும் அளவுக்கு அல்ல அனுப்பிவிடுவான். அப்படி அப்படி மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி வரும்போது ஈமான் சொன்ன கலிமா சொன்ன ஏறக்குறைய எல்லாரும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. கடைசி மனுஷன் அவன் கடைசியா விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனுஷன், அவனுக்கு தான் சொர்க்கத்தில் கடைசி தரஜா. அவனுடைய தரஜா என்னவா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து விடுதலை செஞ்சு அவனை வந்து நரக வாசல்ல வச்சிருவானா, நரக வாசல்ல வச்சவனையே அந்த மனுஷன் வந்து அல்லாஹ்ட்ட சொல்லுவானா, யா ரப்பி கது கஷபனி ரீஹுஹா வஹரகனி ரகாஹுஹா, என்னுடைய ரப்பே இந்த நரகத்துடைய ஜுவால இருக்கிறதே, இந்த உஷ்ணம் இந்த சூடு, இந்த சூடு என்னால் தாங்க முடியவில்லை, சொர்க்கத்துக்குள்ள போகல, விடுதலையாகி வெளியே வந்துட்டான், நரகத்துடைய வாசல்ல இருக்கிறான். அப்ப நரகத்துடைய வாசல்ல இருக்கக்கூடிய அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ் எனக்கு இந்த வெப்பம் தாங்க முடியல அல்லாஹ், அதனால என்னை என்ன செஞ்சிரு அப்படின்னு சொன்ன, என்னுடைய முகத்தை நரகத்தை விட்டும் திருப்புவாயாக, நான் வந்து சொர்க்கத்துக்குலாம் போக தேவையில்லை, நான் உலகத்தில் அவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சிட்டேன், எனவே என்னுடைய முகத்தை என்ன செஞ்சிரேன், நரகத்தை விட்டும் திருப்புவாயாக என்ற அந்த கடைசி மனிதன் அல்லாஹ்ட்ட வந்து கோரிக்கை வைப்பான். அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, உன் முகத்தை நரகத்தை விட்டு திருப்ப நான் அனுமதி கொடுத்துருவேன். அப்படி கொடுத்து விட்டால் இன்னொரு ரெண்டாவது கோரிக்கை வைப்பான். அந்த ரெண்டாவது கோரிக்கையை நான் வைக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருவேன், உனக்கு அனுமதி கொடுத்துருவேன் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் அவன்கிட்ட சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவானா, லா வஇஸ்ஸதிக்க லா அஸாலுக்க கைருஹு, யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக, இதை தவிர வேற எதையும் கேட்க மாட்டான் அல்லாஹ், எனக்கு இதை மட்டும் கொடுத்தா போதும் அல்லாஹ் என்று கோரிக்கை வைப்பான். அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவருடைய முகத்தை மட்டும் திருப்ப அனுமதி கொடுத்துருவான். நரகத்தை விட்டும் அவன் முகம் திருப்பப்படும். முகம் திருப்பப்பட்டவனையே அதுக்கு பிறகு நரகத்தையும் பார்க்க மாட்டான், எதையும் பார்க்க மாட்டான், சொர்க்கத்தையும் பார்க்க மாட்டான். அப்ப இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம அவன் இருந்து கொண்டிருப்பான். அப்படி இருக்கும் போது கொஞ்ச காலத்துக்கு பிறகு மறுபடியும் அவன் சொல்வானா, யா ரப்பி கர்ரிபனி இலா பாபில் ஜன்னா, என் ரப்பே என்னை கொண்டு போய் சொர்க்கத்து வாசல்ல விட்டுருவல்லா, சொர்க்கத்துக்குள்ள எல்லாம் நான் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டேன், என் சொர்க்கத்துக்குள்ள அனுபவம் தேவையில்லை, என்னுடைய சொர்க்கத்துடைய பாபு இருக்கு பாருங்க, அந்த பாபுல விட்டுட்டு வந்துடலாம், நான் சொர்க்கத்தை அப்படி பார்த்து அந்த அந்த இன்பத்தை பார்த்து நானும் சந்தோஷமா இருந்துக்கிறேன் என்று அவன் சொல்லுவான். அதுக்கு அவன் அல்லாஹ் கேட்பானா, ஏற்கனவே என்ன சொன்னா, இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா, திருப்பி என்னப்பா கேட்கறா என்று அல்லாஹ் கேட்பான். சேம் அதே பதிலை அவன் சொல்லுவானா, லா வைஸதிகே லா அஸாலுக ஹைருஹு, இதை தவிர வேற எதையும் நான் கேட்க மாட்டான்ல, இதை மட்டும் எனக்கு கொடுத்துறல்லா என்று அவன் சொல்லுவான். அல்லாஹ் என்ன செய்வானா அப்படின்னு சொன்ன, சொர்க்கவாசல போய் நிக்க அவனுக்கு அனுமதி கொடுத்துருவான். சொர்க்கவாசல போய் அவன் நிப்பான், சொர்க்கத்தை பார்ப்பான், சொர்க்கவாசியுடைய அந்த இன்பங்கள் இருக்கு பாருங்க, அந்த இன்பத்தை எல்லாம் அவன் பார்ப்பான். ஆனா என்ன செய்ய முடியாது, அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. கையில கிட்டு கிடைச்சது வாய் கிடைக்காது, அப்ப கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காதனால அப்படியே ஏங்கிக்கிட்டு பரிதவிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு பிறகு அவன் அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிருவானா, யா ரப்பி அதுஹில்னில் ஜன்னா, என் ரப்பே என்னை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பி விட்டுருவல்லா என்று அவன் சொல்வான். அதை கேட்ட அல்லாஹ் சிரிச்சிருவான். அப்படியே ஹதீஸ் இருக்கு, அதை கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, சிரிப்பான். சிரித்து விட்டு அவன் கேட்பான், ஏற்கனவே என்னப்பா சொன்னான் என்கிட்ட என்று கேட்பான். யாரெல்லாம் நீ படைச்ச படைப்பினைகள்ல என்னை ஒரு துர்பாக்கியசாலியா ஆக்கிறாத அல்லாஹ், நீ வந்து என்னை எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னுடைய கருணை ரஹமத்தின் காரணத்தால என்னை கொண்டு போய் உள்ள விட்டுருவாங்களா என்று அவன் கோரிக்கை வைப்பான். அல்லாஹும் கோரிக்கையை ஏத்துக்கிடுவான், ஏத்துக்கிட்டு சொர்க்கத்துக்குள்ள போயிரு என்று சொல்லி விடுவான். அவர் தான் கடைசியா போகக்கூடிய சொர்க்கவாசி, அவருக்கு தான் சொர்க்கத்துடைய அந்த தரஜா இருக்கு பாருங்க, அதான் கட்ட கடைசி தரஜா. உள்ள போனவனையே அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பானா, உனக்கு சொர்க்கத்துல என்னமெல்லாம் வேணும், என்னென்ன ஆசைகள் தேவைகள் இன்பங்கள் உனக்கு தேவைப்பட்டதை என்கிட்ட கேளு என்று அல்லாஹ் சொல்வான். அவனுக்கு என்னென்ன வேணுமோ, அங்க நரகத்துல படாது பாடுபட்டானே அந்த கஷ்டம்லாம் தெரியும் அவனுக்கு, அவனுக்கு என்னென்ன தேவைகளோ இன்பங்களோ ஆசைகளோ எல்லாத்தையும் சொல்லி, யாரெல்லாம் எனக்கு இவ்வளவு வேணும் அல்லாஹ் என்று அவன் சொல்வான். அப்படி சொன்னவனையே அதை கேட்டு அல்லாஹ் அவட்ட மறுபடியும் சொல்லுவானா, நீ இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாரு, ஏதாவது மறந்துட்டு ஒன்று விட்டுருப்பா பாரு, அந்த மாதிரி விட்டு இருந்தா அதையும் சேர்த்து என்று கேளு என்று அவன் அல்லாஹ் சொல்லுவான். திருப்பி யாரெல்லாம் நான் இதை மறந்துட்டேன், யாரெல்லாம் நான் அதை விட்டுட்டேன், நான் ஏற்கனவே கேட்டேன் பாரு, அதோடு இதையெல்லாம் நீ சேர்த்து எனக்கு கொடுத்துறல்லா என்று அவன் சொல்லுவான். அப்படி சொன்னவனையே படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அந்த ரஹீம் அவன்கிட்ட சொல்லுவானா, ஹாதா லக வஅஷரத்து அம்சாலுஹு, நீ எதை கேட்டாயோ அதுவும் அதுபோன்று பத்து மடங்கு இன்பங்களும் உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்டது மாத்திரமல்ல, எதையெல்லாம் நீ கேட்டாயோ அதுவும் அஷரத்து அம்சாலுஹு, அதுபோன்று பத்து மடங்கு இன்பங்கள் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுவதாக இமாம் புகாரியுடைய கிதாபுல 6573 ஹதீஸா இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்களே. இவர் என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கா போறாரு, அதெல்லாம் கிடையாது, இவருக்கு தான் சொர்க்கத்தில் மட்டமான, சொர்க்கத்தில் சாதாரண தரஜா. இப்படி கொடுத்தவனையே அவருக்கு அந்த இன்பத்தை பார்த்து அனுபவிக்க முடியாம மதிமயங்கு போய் சந்தோஷத்துடைய உச்சகட்டத்தில் அவர் இருந்து கொண்டிருப்பான். அப்படி இருக்கும் போதே அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னுடைய உருவத்தை அவருக்கு காட்டுவான். அல்லாஹுக்கு உருவம் இருக்கு பார்க்க, அந்த அல்லாஹ்வுடைய உருவத்தை என்ன செய்வானா அவனுக்கு காட்டுவான். அவன்கிட்ட காட்டவனையே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வுஜூஹுன் யௌமைதின் நாதிரதுன் இலா ரப்பிஹா நாதிரா, நாளை மறுமையிலே சுருக்கத்திலே சில முகங்கள் செழுமையாக சந்தோஷமாக இருக்கும். ஏன் சந்தோஷமா இருக்கிறாங்க, இலா ரப்பிஹா நாதிரா, ரப்பை பார்த்த வண்ணமாக இருப்பார்கள். அல்லாஹ்வை பார்த்தவனையே அந்த சந்தோஷம் உங்களுக்கு தாங்கவே முடியாது, அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருப்பாங்க என்ற செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, சொர்க்கத்துடைய சாதாரண தரஜாவே அவர் விரும்பியருக்கு 10 மடங்கு கொடுக்கப்படும் சொன்ன, அதுக்கு மேல யோசிச்சு பாருங்க, அதுக்கு மேல யோசிச்சு பாருங்க, அதுக்கு மேல யோசிச்சு பாருங்க. அவ யோசித்து பார்த்தால் உங்களுடைய கற்பனைக்கு வந்து அடங்குமா? அடங்காது. இப்படிப்பட்ட இன்பங்களை நல்ல உங்களுக்கு அல்ல வச்சுக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இமா முஸ்லிம் தன்னுடைய கிதாபுல 5448 ஹதீசா ஒரு அற்புதமான ஹதீச பதிவு பண்றாங்க. சொர்க்கத்திலையும் கிழமைகள் இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை, நேற்று வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சொல்றமா இல்லையா? இதே மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள்ங்கிற இது எங்கேயும் இருக்குமா? சொர்க்கத்திலும் இருக்கும். சொர்க்கத்தில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு கடை வீதி ஒரு பஜாரு கூடும். அந்த பஜாருக்கு சொர்க்கத்தில் உள்ள ஆண்கள் போவார்கள். ஒரு கடை வீதி மாதிரி ஒண்ணு கூடுமா சொர்க்கத்தில்? அந்த கடை வீதிக்கு என்ன செய்வாங்களா? தன்னுடைய மனைவி மார்களை வீட்டிலே வைத்து விட்டு ஆண்கள் மட்டும் அந்த கடை வீதிகளுக்கு போவாங்க. கடை வீதிக்கு போன உடனே சின்ன ஒரு காற்றை போன்று ஒரு பொடியை போன்று அந்த கடை வீதியிலே அடிக்கு. அந்த பொடி காத்து அடிச்ச உடனே பொடி காத்து வந்து முகத்துல படு, உடம்புல படு, அவருடைய ஆடையில படு. பொடி காத்து இன்ன இங்க பட்டா நம்ம அவருடைய முகம் எல்லாம் வேற போயிடுறேன். ஆனா அங்க பொடி காத்து பட்ட உடனே அவருடைய அழகு வந்து இன்னும் அதிகரிக்குமா? ஏற்கனவே இருந்த அழகை விட என்ன செய்ய? இன்னும் அதிகரிக்கு. அவருடைய ஆடையை உடன் இருக்கு பாருங்க, அழகு, ஆடையின் அழகு இன்னும் அதிகரிக்கு. அப்ப பஜாருக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வருவாரா? வந்த உடனே மனைவி கேட்பாங்களா, நீங்க வீட்டை விட்டு போகும்போது இவ்வளவு அழகா இல்லையா? இன்னும் அவருடைய அழகு வந்து அதிகரிச்சு இருக்குது. இந்த மனைவி கேட்பாங்க. அதுக்கு இவர் சொல்லுவாரா, நான் மட்டும் இல்லமா, நீ இந்த அம்மா வீட்டுல இருந்திருப்பாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீ இவ்வளவு பெரிய அழகு இல்லையே, உன்னுடைய அழக வந்து அல்லாஹ் இன்னும் அதிகரிச்சுட்டானே என்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அழகு அழகுன்னு சொல்லிட்டு ஒருவரோடு ஒருவர் சந்தோஷமா இருப்பாங்க என்ற செய்தியை நபிகள் நாயகம் சொன்ன இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப இது வந்து பெரிய ஒரு இன்பமா இன்பம் இல்லையா? அது மட்டும் இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போன உடனே ஒரு மலக்கு வருவாங்க. ஒரு மலக்கு வந்து சொர்க்கவாசிகளுக்கு 4 அறிவிப்பை செய்வார்கள். ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான 4 அறிவிப்புகளை சொர்க்கவாசிகளுக்கு செய்வார்கள். என்ன 4 அறிவிப்பு? முதல் அறிவிப்புல அவர் சொல்லுவார, அந்த வழக்கு சொல்லுவாரா, சொர்க்கவாசிகளே இனிமே உங்களுக்கு நோயே வராது. என்ன வராது? உங்களுக்கு வந்து உங்களுக்கு நோயே இல்ல, நீங்க வந்து நிரந்தரமாக ஆரோக்கியமா இருப்பீங்க என்று முதல் நற்செய்தி முதல் அறிவிப்பு ஒரு மலக்கு சொல்லுவார். அப்புறம் சொல்லுவாரா, நோய் வராதுங்கிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியம் மட்டும் இல்ல, நீங்க வந்து மூத்தா போகவே மாட்டீங்க, என்றென்றும் நீங்க வந்து ஹயாத்தாவே இருப்பீங்க என்று 2வது அறிவிப்பு செய்வாரு. 3வது அறிவிப்பு செய்வாரா, உங்களுக்கு வந்து வயோதிகமே ஆகாது, முதுமையே ஆகாது, எப்போதும் வாலிபம். சொர்க்கத்தில் எப்படி வாலிபம்? உதாரணமா இன்னைக்கு இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறங்க, எனக்கு வந்து ஒரு 20 வயசு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், ஒரு 20 வயசு வச்சிருக்கல, இந்த வருஷம் 20 சொன்னா நீங்க அடுத்த வருஷம் கூப்பிடுறீங்களோ இல்லையோ, நம்ம ஹயாத்தோ மூத்தோ அல்லாஹு அலம், ஒருவேளை நான் அடுத்த வருஷம் இங்க வந்துட்டா என் வயசு எத்தனை? என்ன விட்டுருக்க, உண்மையை சொல்லுவோம், 40 வச்சுக்கிடுவோம். அப்ப இந்த வருஷம் 40 சொன்ன, அடுத்த வருஷம் எத்தனை? அதுக்கு அடுத்த வருஷம் கூடுமா இல்லையா? வயசு கூடாத மனசு உண்டா? ஒவ்வொரு வருஷத்துக்கு வயசு கூடிக்கிட்டே இருக்கு. ஆனால் சொர்க்கவாசியை பொறுத்தவரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த வாலிபத்தை உருவாக்கி சொர்க்கத்துக்குள்ள அல்ல அனுப்புவா. சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் வயது கூடவே கூடாது. இன்னைக்கு வந்து அந்த வாலிப உதாரணமா 25 வயசுன்னு சொன்ன, இந்த வருஷம் 25 வயசு, அடுத்த வருஷம் என்ன? அதே 25, அதுக்கு அடுத்த வருஷம் அதே 25. நீங்க 50 வருஷம் கழிச்சு கேட்டாலே வயசு எத்தனை? அதே 25. அப்ப சொர்க்கத்திற்கு போய்விட்டால் வயசு என்ன செய்யாது? அதிகரிக்கவே செய்யாது. வாலிபத்தின் உச்சகட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி அந்த உச்சகட்ட வாலிபத்தோடு ஆண்களையும் பெண்களையும் சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்புவான். அந்த உச்சகட்ட வாலிபத்தில் சொர்க்கத்தில் வைத்துக் கொள்வானே தவிர வயதுடைய முதுமை ஏற்படாது, வாலிப குறைவு ஏற்படாது. எனவேதான் ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒரு சஹாபிய பெண்மணி, ஒரு மூதாட்டியான பெண்மணி, அன்சாரிய பெண்மணி, அந்த மூதாட்டி பெண்மணி நபிகள் நாயகத்தில் கேள்வி கேட்டாங்க, யார் ரசூலல்லா நான் சொர்க்கத்துக்கு போவேனா என்று கேட்டாங்களா இல்லையா? அதுக்கு ரசூலுல்லா பதில் சொன்னாங்க, கிழவிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அம்மா வந்து கவலை அழுதுட்டாங்க, நம்மள வந்து ரசூலுல்லாவே சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்ப நம்ம நரகவாசியோ என்று கவலை தாங்க முடியாமல் அழுது கொண்டு அந்த அம்மா திரும்புவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா வாங்கன்னு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு கிண்டலா சொல்லுவாங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க, கிளவி கிளவியா போகாம எப்படி அல்லா மாத்திருவான், உங்களை குமாரியா அல்லா மாத்திருவான், வாலிபத்தை அல்லா கொடுத்துருவான், அப்ப வாலிபமாக உங்களை அல்லா மாட்டி சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று சொன்னாங்களா இல்லையா? அப்ப கிழவனா இருந்தாலும் சரி, கிழவிகளாக இருந்தாலும் சரி, உச்சகட்ட வாலிபமாக அல்லா மாத்தி சொர்க்கத்துக்குள்ள அல்லா அனுப்புற அந்த மலக்கு சொல்லக்கூடிய மூணாவது அறிவிப்பு என்ன? உங்களுடைய வாலிபம் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லுவாரு. நாலாவது சொல்லுவாரா, உங்களுக்கு கவலையே இல்லை, உங்களுக்கு துக்கமே இல்லை, நிரந்தரமா என்ன செய்வீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க என்று சொல்லுவாரு. அஞ்சாவது சொல்லுவாரா, உங்களுடைய இந்த ஆடை இருக்கு பாருங்க, டிரெஸ் ஆடை வந்து அழுக்காகவே செய்யாது. இந்த உலகத்தில் அப்படி இருக்குமா? உதாரணமா ஒரு மூணு நாளைக்கு ஆடையை மாத்தலன்னு சொன்னா பக்கத்தில் உட்கார முடியாது, இது இந்த உலகத்தின் யதார்த்தம். ஆனால் சொர்க்கத்தை பொறுத்தவரை மூணு நாள் இல்ல, 30 வருஷமா அதே போட்டிருந்தாலே அந்த ஆடையை வந்து அழுக்காகாது. அழுக்காகாதது மாத்திரம் அல்ல, அந்த ஆடை பழையதாக ஆகவும் செய்யாது, அந்த ஆடை கிழிந்து போகாது. அப்ப பழையதாகாத கிழிந்து போகாத அழுக்காகாத ஆடைகளை அல்லாஹ் உங்களுக்கு அனுபவிப்பான் என்ற இந்த செய்தியை ஒரு மலக்கு சொர்க்கவாசிகள்கிட்ட வந்து சொல்லுவாங்க என்ற செய்திகளை பார்க்கிறோமே. அப்ப இதெல்லாம் வந்து பெரிய பாக்கியமா? பாக்கியம் இல்லை. எது பாக்கிய? எப்போதும் ஆரோக்கிய பாக்கிய, எப்போதும் ஹயாத்து பாக்கிய, எப்போது வாலிப பாக்கிய, எப்போது சந்தோஷ பாக்கிய. அப்ப இதுக்கெல்லாம் பெரிய ஒரு பாக்கிய. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் சொர்க்கத்துக்கு வந்து எத்தனை வாசல் இருக்குது? எத்தனை வாசல்? 8 வாயில்கள். சொர்க்கத்துக்கு வந்து 8 வாசல். ஒவ்வொரு வாசலுக்கும் பேர் இருக்கிறது. உதாரணமாக பாபு ரையான், பாபு சலா, பாபு ஜிஹாத், பாபு சதக்கா என்று 8 வாசலுக்கு 8 பேர் இருக்குது. யாரு நிறைய சலா பண்ணாங்களோ அவங்க எந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்கு போவாங்க? சலா வழியா போவாங்க. கரெக்டா நோம்பு வைக்கிறோம் பாருங்க, நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரமே, அப்படி சொர்க்கத்தை தந்து நிறைய நோம்பு வைக்கிற மக்கள் எந்த வாசல் வழியா உள்ள போவாங்க? ரையான வழியாக உள்ள போவாங்க என்று ஹதீஸ் சொல்றது பாருங்க. அப்ப சொர்க்கத்துக்கு வந்து 8 வாசல் இருக்குது. அந்த 8 வாசலை பொறுத்தவரை ஒரு வாசல்னா ஒரு அகலம் இருக்குமா இல்லையா? இங்கிட்ட உதாரணமா இந்த வாசல் வச்சுக்கோங்களேன், இந்த வாசல் வந்து ஒரு 3 அடி இருக்குமா அகலத்துல? எனக்கு தெரிஞ்ச மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 3 அடி தான் இருக்கும், அதுக்கு மேல அகலமா இருக்காது. ஆனா சொர்க்கத்துடைய வாசலை பொறுத்தவரை ஒவ்வொரு வாசலுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா, இன்ன மிஸ்ரா ஐனி மிம் மசாரி இல் ஜன்னதி பைனஹுமா மசீரத்து 40 சதத்தன். சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உள்ளன. அந்த 8 வாசலுடைய அகலத்தை பொறுத்தவரை பைனஹுமா மசீரத்து 40 சதத்தன், 40 ஆண்டுகள் பிரயாண தூரமாக இருக்கிறது. வாசலுடைய அகலம் எவ்வளவா? ஒரு மனுஷ வேகமா ஓடக்கூடிய ஒரு குதிரை, அந்த குதிரையில 40 ஆண்டுகள் பிரயாணம் செய்தால் 8000 கிலோமீட்டர் கடந்து போயிருவான். அது 8 கோடி கிலோமீட்டர் கடந்து போவா? அவ்வளவு அகலமாக ஒரு வாசல் இருக்கிறது. இத நான் வந்து இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் மக்காவில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மக்காவிலிருந்து பலஸ்தீனத்துக்கு போகணும், மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்னைக்கு எவ்வளவு நாள் பிரயாணம் செய்வாங்க? 1 மாத கால பிரயாண தூரம். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து 1 மாத காலம் பிரயாணம் செய்தால் எங்க போயிடலாம்? பாலஸ்தீனத்துக்கு போயிடலாம், அக்சாவுக்கு போயிடலாம். அப்ப 1 மாத கால பிரயாண தூரத்தில் மக்கா டு பாலஸ்தீனம் என்று சொன்னால் இது வந்து 1 மாத கால பிரயாண தூரமா இல்ல 1 வருஷம் 2 வருஷமா? எத்தனை வருஷம்? 40 வருடங்கள். 40 வருடங்கள் நீங்கள் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தொலை தூரம் போகலாமோ அவ்வளவு தொலை தூரமாக ஒரு சொர்க்கத்தின் வாசலாக இருக்கிறது. இதே மாதிரி சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள். இந்த 8 வாசல் வழியாக சொர்க்கவாசல் இருந்து உள்ள போவாங்க என்று ஹதீஸ் வருது. அப்ப இது நம்ம வந்து கற்பனை செய்ய முடியுதா? கற்பனை கடங்காத இன்பங்களை நமக்கு வந்து சொர்க்கத்தில் அல்ல வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது, சுபஹானல்லாஹ், நம்ம எல்லாம் வெயில் தாங்க முடியாம சில சமயங்கள்ல மரத்துல போய் நின்று அந்த மரத்தின் நிழல்ல போய் நின்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம். சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குமா? அந்த மரத்துக்கு இலைகள், பெரிய பெரிய கிளைகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு அந்த மரத்துக்கு இருக்கு. அந்த கிளையில வந்து அந்த நிழல்ல சொர்க்கவாசிகள் வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் பார்ப்பாங்க, பேசுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மரத்தின் கிளை இருக்கிறதே, அந்த மரத்தின் கிளை எவ்வளவு தூரம் இருக்குமா அப்படின்னு சொன்னா, இன்ன ஃபில் ஜன்னதி ஷஜரத்துன் يسير الراكب في ظلها 100 عام لا يقطع البخاري ودي حديث ان في الجنه شجره சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை பொறுத்தவரை يسير الراكب في ظلها ஒரு ராகிப் வேகமாக குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு பிரயாணி 100 عام 100 ஆண்டுகள் பிரயாணம் செய்தாலும் لا يقطعها அந்த நிழலை அவன் கடந்து விட முடியாது. 100 வருஷம் பிரயாணம் செஞ்சாலே என்ன செய்ய முடியாத, அந்த சுருக்கத்தில் அந்த மரத்தின் நிலை இருக்குது, கிளை இருக்குது, அந்த நிழல் இருக்கு பாருங்க, அந்த நிழலை கடந்து போயிட முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மரத்தை சுருக்கத்தில் உள்ள வச்சுக்கிறான் என்று ஹதீஸ் வருது. அதே மாதிரி சொர்க்கத்திலும் கூடாரம் இருக்கிறது, இந்த கூடாரத்தை இல்ல இன்னைக்கு வேணா பேர் வச்சுக்கலாம், கூடாரத்துக்கு பேர் என்ன, லீலாருல் ஜன்னாவா, ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தின் கூடாரங்கள் பேர் வச்சுக்கலாம், சொர்க்க கூடாரமாக அல்ல ஆக்கட்டேன். ஆனா சொர்க்க கூடாரத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இதெல்லாம் பிஸ்கோத், ஒண்ணுமே கிடையாது. சொர்க்கத்துல வந்து கூடாரத்தை அல்ல வச்சுக்கிறான், சொர்க்கத்துல மாளிகை அல்ல வச்சுக்கிறான். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்காக அல்ல என்ன செஞ்சு வச்சுப்பானா, பிலாலுக்காக ஒரு மாளிகை சொர்க்கத்தில் இருக்கிறது, உமருக்காக ஒரு மாளிகை இருக்கிறது. அப்ப சொர்க்கத்தில் நல்லவர்களுக்காக மாளிகை உண்டு, மாளிகை உண்டு என்று சொல்வதை போன்று கூடாரமும் உண்டு. சிலவங்களுக்கு இந்த மாதிரி கூடாரத்தை போட்டு வச்சு அந்த கூடாரத்தில் அல்ல தங்க வைப்பா, கூடாரம் சொன்னா இதே மாதிரி ஓட்டு டென்ட்டுகளா, அப்படிலாம் இருக்காது, பக்காவா இருக்கு. முத்துக்களால் செய்யப்பட்ட கூடாரங்கள், அந்த கூடாரம் வந்து எதுவா இருக்கு, முத்துக்களால் செய்யப்பட்ட கூடாரங்கள். அந்த கூடாரத்தின் அகலம் என்னவா அப்படின்னு சொன்னா, சித்தூன மைலன், இது அகல மயில் இல்ல, இது வந்து எத்தனை அடி இருக்கு, ஒரு ஒரு 30-40 அடி இருக்குமா, என் கணக்குக்கு ஒரு 40 அடி இருக்கு, என்ன இவ்வளவுதான் இருக்க போகுது. இது 40 அடியில வந்து சுமார் 150 பேரு. ஆனால் சுபஹானல்லாஹ், சொர்க்கத்திலும் கூடாரம் இருக்குது, அந்த கூடாரத்தின் அகலம் எவ்வளவு, 60 மைலு. 60 மைலுக்கு நீங்க டெண்ட் போட முடியுமா, காசு கட்டி பத்தாத வாடகை கொடுக்க முடியாத. அப்ப ஒரு டெண்ட் மட்டுமே 60 மைல் இருக்கும் அப்படின்னு சொன்ன, சொர்க்கத்து இன்பத்தை யோசிச்சு பார்க்க வேணாமா. அப்ப சொர்க்கத்து இன்பங்கள் என்பது சாதாரண லேசு மாசான இன்பங்கள் இல்ல, எக்கச்சக்கமான இன்பங்களை அல்லாஹ் நமக்காக வச்சிருக்கிறான். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, நன்மைகளை அதிகமாக செய்வது. அந்த சொர்க்கத்தை நம்ம அடையணும்னு சொன்ன நம்ம என்ன செய்யணும், நன்மைகளை அதிகமாக செய்யணும். எப்படி சஹாபாக்கள் நன்மைகள் விஷயத்தில் போட்டி போட்டு செஞ்சாங்களோ அதே மாதிரி செய்யணும். மனுஷங்கிற முறையில பாவம் செஞ்சிருவோம், பாவத்துக்கு அப்பப்ப என்ன செய்யணும், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என் மீது கருணை காட்டுவாயாக, என் மீது அன்பு காட்டுவாயாக என்று நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அது என்ன செய்வான், அல்லாஹ் ஏத்துக்கிடுவான், ஏத்துக்கிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம சொர்க்கத்தை பொறுத்தவரை என்னமோ இபாதத்துன்னு சொன்னா, துலுவுற இபாதத்து, நோம்பு ஜகாத், ஹஜ் இபாதத்து, இந்த இபாதத்தின் மூலமா சொர்க்கத்துக்கு போக முடியும் என்பது மாத்திரம் அல்ல, இது இபாதத்தை போன்று. எதெல்லாம் இபாதத்து, ஒரு விபச்சார பெண்ணு விபச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாய் வந்து தாகத்தில் தவிக்கிறது, அந்த நாய்க்கு என்ன பண்ணாங்க, தண்ணி கொடுத்தாங்க. விபச்சாரத்திற்கு போற ஒரு பெண்ணு தவிக்க கூடிய ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தாங்களே, அதை இபாதத்தாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த இபாதத்திற்கு பகரமாக அந்த அம்மையாரின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து அந்த அம்மையாருக்கு அல்லாஹ் சுருக்கத்தை கொடுத்தான். அப்ப என் அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தில் இபாதத் என்பது ரெண்டு வகை, அடியான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடியது ஒரு வகை, இன்னொரு முக்கியமானது நான் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், நீங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இப்படி பரஸ்பர உதவிகள் செய்கிறோமா இல்லையா, பரஸ்பர கடமைகள் செய்கிறோமா இல்லையா, அது என்ன முக்கியமான இபாதத்து, முக்கியமான வணக்கம். அதே மாதிரி ஒரு ஹதீஸ் வருது, நீங்கள் வீதியிலே சென்றால், வீதியிலே கல் முள்ளை பார்த்தால், மக்களுக்கு தீண்டு தரக்கூடிய பொருள்களை பார்த்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை நீங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள். ஒரு கல்லை பார்த்தால், முள்ள பார்த்தா, ஒரு கண்ணாடியை பார்த்தா என்ன செய்யுங்க, நமக்கு பின்னால ஒரு ஆள் வருவாரு, அவர் வந்து வயசான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்ணு தெரியாத வாய்ப்பு இருக்குது, அவருடைய காலில் குத்துலாம், எனவே என்ன செய்யுங்க, அது அங்கிருந்து எடுத்து ஓரமா போட்டுருங்க, அது ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது. நீங்கள் சுருக்கம் செல்வதற்கு அதை கூட அல்ல என்ன செய்யலாம், காரணமாக்கலாம் என்று ஹதீஸ் வருது. அதே மாதிரி ஒருவன் பிரயாணி ஒரு பறையாணி வந்து வாகனத்தில் ஏற முடியல, நீங்க என்ன செய்யுங்க? வாகனத்தில் ஏற முடியவில்லை என்று சொன்னால் அவனை வாகனத்தில் ஏற்றி வைப்பது எதுவாக இருக்கிறது? அது இபாதத்தாக இருக்கிறது. நீங்கள் சுருக்கம் செல்வதற்கு எதை கூட அல்ல காரணமாக்குறான், பறையாணைய வாகனத்தில் ஏற்றி விட்டீங்கள அது அல்ல காரணமாக்குறான். அதே மாதிரி ஒரு வயசாளி ஒரு சுமையை தூக்கிட்டு வர்றாரு, அவருக்கு தூக்க முடியல, கஷ்டப்படுறாரு, நீங்க என்ன செய்யுங்க? அந்த சுமையை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுமந்து கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தால் அது என்ன? அது ஒரு சதக்கா, அது ஒரு நன்மை. அது மாத்திரமல்ல, ஒரு சகோதரனை பார்த்து சலாம் சொல்கிறோமே, இது என்ன? இது ஒரு வணக்கம். ஒருவரை பார்த்து சந்தோஷமாக அன்பாக சிரிக்கிறோமே, அது என்ன? அது ஒரு வணக்கம். அப்ப என் அருமை சகோதரர்களே, வணக்கங்கள் என்பது, இபாதத்துகள் என்பது ஏதோ பள்ளிவாசலுக்கு செல்வது, நோன்பு வைப்பது, சதக்கா ஜகாத் கொடுப்பது, ஹஜ்ஜி பண்ணுவது, இது போன்ற இபாதத்தை நீங்கள் சுருக்கிக் கொள்ளாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்திற்கு பெரிய ஒரு வட்டம் போட்டார்கள். இறைவன் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுற, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்னையும் மனித இனத்தையும் என்னைய வணங்கவே படைச்சேன் அல்லாஹ் சொல்றானே. அப்ப வணங்கவே படைச்சேன்னு சொன்னா 24 hours தொழுதுகிட்டே இருக்கனே, நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கனே, அதுவா இபாதத்தே? அதுவல்ல இபாதத்தே. அதை தாண்டி நீங்க என்னன்னு சொன்னா, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு வியாபாரி ஒழுங்கா வியாபாரம் செய்யறது. ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு ஹதீஸ் வரும், ஒரு நல்ல வியாபாரி நாளை மறுமையில நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து சொர்க்கத்தில் தங்குவார். என்ன நல்ல வியாபாரி? அத்தாஜுரு சதுகுல் அமீனுல்லதீ மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதா வஸ்ஸாலிஹீன். ஒரு தாஜி, ஒரு வியாபாரி. எந்த வியாபாரியா? அஸ்ஸதுக், அதாவது நம்பிக்கைக்குரிய வியாபாரி. அல் அமீன், உண்மையான வியாபாரி, உண்மை பேசக்கூடிய நம்பகமான ஒரு வியாபாரி. நல்ல முறையில் வியாபாரம் செய்தால் அதை சதக்காவாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான், அதை இபாதத்தாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். எடுத்துக்கொண்டு அந்த வியாபாரி நாளை வறுமையில யாரோடு சொர்க்கத்தில் தங்குவாரா? நபிமார்களோடு, சித்தீக்கங்களோடு, சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு இவர் தங்குவாரு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு சுருங்க சொல்லக்கூடிய காரியங்கள் இபாதத்து என்று திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். எவைகளையெல்லாம் இபாதத்து என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வணக்கம், எதையெல்லாம் இபாதத், எதுவெல்லாம் சதக்கா என்று அறிமுகப்படுத்தினாங்களோ, அப்படிப்பட்ட இபாதத்துகளை அதிகமாக செய்து, நாம் செய்த இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து, நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து, நாளை மறுமையில மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிகள் நாயகத்தோடு இன்னும் பல நபிமார்களோடு நம்மை தங்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما